டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேயர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாடுகளில் இருப்பார்களானால் அங்கும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். நீங்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதும்போது www.radio882 என்ற ஒரு வரியையும் சேர்த்து எழுதுங்கள். நீங்கள் பெற்று வரும் ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக் கொள்ளட்டும்.
நிகழ்ச்சியிலே நாம் இறுதியாக பயந்து போயிருந்த கிதியோனை கர்த்தர் சந்தித்து பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அவனை உற்சாகப்படுத்தி 300 பேரை கொண்டு மீதியானியரை முறியடித்த சம்பவத்தை கற்றுக்கொண்டோம். ஒரு பானையைக் கொண்டும் தீவட்டியைக் கொண்டும் எக்காலத்தைக் கொண்டும் மட்டுமே அவர்கள் வெற்றி சிறந்தார்கள். என்றாலும் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று குரல் கொடுத்த பொழுது மீதியானியர் சிதறி கூச்சலிட்டு ஓடி போனார்கள் என்று நியாயாதிபதிகள் 7:22 வசனத்திலே வாசித்தோம். நியாயாதிபதிகள் 8 தொடர்ந்து கிதியோனுடைய சரித்திரத்தையே நாம் வாசிக்கிறோம். கிதியோன் மூலமாக மீதியானியர் மேல் கர்த்தர் கொடுத்த அற்புதமான விடுதலையை தொடர்ந்து நடைபெற்ற காரியங்களை கவனித்தீர்களா? மீண்டுமாக இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு விடுதலையோடு வாழ்ந்தார்கள். இதன் விளைவு என்ன? அங்கே செழிப்பு உண்டாயிற்று. மீதியானியரிலே மீந்திருந்த சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்ந்து போய் கொண்டு போட்டான். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கிதியோன் அவர்களுக்கு செய்த எல்லா காரியங்களை குறித்தும் நன்றி உணர்வோடு கூட அவன் அவர்களை ஆள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார்கள். பாருங்கள், நியாயாதிபதிகள் 8:22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக் கடவீர்கள் என்றார்கள். இங்கேதான் முதல் முறையாக தங்கள் மேல் யாராவது ஒருவர் ஆளுகை செலுத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மற்ற ஜனங்களைப் போல அவர்களுக்கு ராஜா இருக்க வேண்டாம் என்று தேவன் கூறினார். ஆனால் அடிமைத்தனத்திலிருந்து கிதியோன் அவர்களை விடுதலை செய்தபடினாலே அந்த ராஜ பதவியை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இப்படி தங்கள் மேல் ராஜாவாக அரசாளும்படியாக கேட்டுக்கொண்டவர்களிலே கிதியோனே முதன்மையானவன். ஆனால் அவனும் அதை நிராகரித்து விட்டான். பின்னான காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று மீண்டும் கேட்பதை நாம் பார்க்கப் போகிறோம். சொல்லப்போனால் கட்டாயம் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டார்கள். பின்னர் கர்த்தர் சாமுவேல் அழைத்து அவர்களுக்காக ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாய் சொன்னார். சாமுவேல் தான் நியாயாதிபதிகளின் வரிசையிலே கடைசியானவனும் தீர்க்கதரிசிகளின் வரிசையிலே முதலானவனுமாய் இருக்கிறான். முதலாவது அரசனை அவர்களுக்காக சாமுவேல் அபிஷேகம் செய்தபொழுதே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் சாமுவேலை புறக்கணிக்கவில்லை, என்னை புறக்கணித்தீர்கள் என்று கூறினார். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்ய விரும்பினார். தேவனுடைய நேரடி ஆட்சியின் கீழே அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது பார்த்த இந்த சூழ்நிலையிலேயும் தேவனே நேரடியாக தலையிட்டு கிதியோனை அற்புதமாய் பயன்படுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோன் தங்கள் மேலே ஆளுகை செலுத்த விரும்பினார்கள். கிதியோன் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இதன் பொருள் என்னவென்றால், மற்ற ராஜ்யங்களைப் போல இவர்களும் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். இப்பொழுது கிதியோன் கொடுக்கும் குறிப்பிடத்தக்க பதிலை கவனியுங்கள். நியாயாதிபதிகள் 8:23. அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். கிதியோன் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படித்துக் கொண்டு விட்டான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திராட்சை ஆலையின் அருகிலே கதறடித்துக் கொண்டிருந்தவன் தான் ஒரு கோழை என்பதை உணர்ந்து விட்டான். கர்த்தரே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். எந்த ஒரு வெற்றியையும் பெற்றுக் கொள்வதற்கு தன்னிலே பலன் இல்லை என்பதையும் அவன் அறிந்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்காக அந்த நேரத்திற்கு மட்டும் தன்னை கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதையும் தெளிவாய் அவன் உணர்ந்து கொண்டான். கிதியோன் உண்மையாகவே குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன். விசுவாச வீரர்களின் பட்டியலிலே எபிரேயர் 11:11 நாம் கிதியோனை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் வரிசையிலே முதலாவதாக காணப்படுகிறான். அந்த வரிசையிலே தாவீதிற்கு முன்னாலே அவன் காணப்படுகிறான். பாருங்கள், அந்த வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 11:32-34. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இந்த எல்லாரையும் குறித்த விபரம் சொல்ல காலம் போதாது என்று கூறிவிட்டு விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று கூறுகிறார். ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்யும்படியாக தேவன் கிதியோனை எழுப்பினார். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் கர்த்தருடைய விதிமுறைப்படிதான் அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். அவர் இந்த உலகத்திலே பலவீனமானவைகளையே தெரிந்து கொள்கிறார். தேவன் பயன்படுத்திய ஒவ்வொரு நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுதும் வெளியே தெரியும்படியான பலவீனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கிதியோனுடைய பலவீனம் என்ன? அவன் பார்வைக்கே கோழையாக தென்பட்டான். அருமையானவர்களே, கர்த்தர் என்னையும் தம்முடைய பணிக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் என்னுடைய பலவீனங்கள் மத்தியிலேயே கர்த்தர் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்தாரோ அதைத்தான் அவர் இன்றைக்கும் செய்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதற்காக நான் என்றும் அவருக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நானே சொந்தமாக செயல்பட முற்படுகிறேனோ அப்பொழுது தடுமாறுகிறேன். கர்த்தர் அவருடைய சித்தப்படியை செய்ய நான் விட்டுக் கொடுக்கும் பொழுது அவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானதாயிருக்கிறது. இந்த வானொலி ஊழியத்திற்காக கர்த்தர்க்கே சகல மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இந்த பணியை செய்வதற்கு கொஞ்சமும் நான் தகுதி உள்ளவன் அல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அவர் அற்புதமானவராய் அநேகரை இந்நிகழ்ச்சி மூலமாய் சந்திக்கிறார். கிதியோனுடைய சரித்திரத்தை இதோடு நாம் முடித்துக் கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவனுக்கு இன்னும் ஒரு பலவீனம் இருக்கிறது. பாருங்கள், நியாயாதிபதிகள் 8:30-31. கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமலேக்கு என்று பெயரிட்டான். கிதியோனுக்கு அநேக மனைவிகளும் ஒரு மறுமனையாட்டியும் இருந்திருக்கிறாள். மொத்தத்திலே 71 குமாரர்களை அவன் பெற்றிருந்தான். இந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கருப்பு புள்ளியாகவே இருக்கிறது. சாலமோனை குறித்து சொல்வது போல இப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் எப்படி எதற்காக பயன்படுத்தினார் என்று கேட்கலாம். கவனியங்கள், கிதியோன் இந்த எல்லா மனைவிகளையுமே அந்த யுத்தத்திற்கு பின்னாலேதான் எடுத்துக் கொள்கிறான். இந்த பிள்ளைகள் பிறந்தது எல்லாமே யுத்தத்திற்கு பின்னர்தான். தேவன் இவனை பயன்படுத்தினார் என்பதனாலே இவன் செய்த காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பது அல்ல. ஆனால் சரித்திரம் மிக தெளிவாக இவனுடைய செயல்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கஷ்டத்தையே கொண்டு வந்தது என்பதையும் கூறுகிறது. இதை நாம் 9வது அதிகாரத்திலே பார்க்கலாம். மற்ற ஜனங்களோடு கூட கலப்பு திருமணம் செய்வதை கர்த்தர் பரிபூர்ணமாய் வெறுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை மனைவிகளாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதையும் கூறியிருக்கிறார். ஆதாமுக்கு அவர் அநேக ஏவாள்களை உருவாக்கி கொடுக்கவில்லை, ஒரே ஒரு ஏவாளைத்தான் கொடுத்தார். ஆதாமுடைய எல்லா விலா எலும்புகளையும் அவர் உருவவில்லை, ஒரே ஒரு விலா எலும்பைத்தான் எடுத்தார். ஞாபகம் இருக்கிறதா, ஆபிரகாம் ஒரு மறுமனையாட்டியை ஏற்றுக்கொண்டான். அவள்தான் எகிப்தின் பின்னணியத்தைக் கொண்ட ஒரு அடிமை பெண். அவளுடைய பெயர் ஆகார். அதனாலே அந்த குடும்பத்திலே பிரச்சினைதான் வந்தது. எனவே ஒன்றிற்கும் அதிகமான பெண்களை மனைவியாக வைத்துக் கொள்வதை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த சாராள் மூலமாக வந்த ஈசாக்கின் சந்ததியே இஸ்ரேல் ஜனங்களானார்கள். அரபு மக்கள் இஸ்மவேலின் சந்ததியினர். இஸ்மவேல் ஆகார் மூலமாக ஆபிரகாமுக்கு பிறந்த மகன். இன்றைக்கும் அரபியர்கள் தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அது ஆபிரகாமுடைய பாவம். இதுபோலவே சாலமோனுடைய எல்லா செயல்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அதேபோல கிதியோனையும் அவர் ஆசீர்வதிக்கப் போகிறதில்லை. உண்மையை சொல்லப்போனால் கிதியோனின் செயல்கள் ராஜ்யத்தை பிளவுபடுத்தியது. தேவன் எந்த ஒரு காரியத்தையும் மறைக்கவில்லை. தான் பயன்படுத்திய மனிதருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட குறைவுகளையும் அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். கிதியோனுடைய நண்பன் ஒருவன் இந்த சரித்திரத்தை எல்லாம் எழுதியிருப்பான் என்றால் கிதியோன் செய்த தவறுகளை அவன் எழுதியிருக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் அவ்வாறு செய்யவில்லை. எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் அப்படியே அவர் எழுதி வைத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 8:33-35 வரை வாசிக்கிறேன். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையில் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். இஸ்ரவேலின் வாழ்க்கை சக்கரம் முன்பு போலவே சுழல்கிறது இல்லையா? இன்றைக்கும் அப்படியே சுழன்று கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே தேவனை சேவித்த ஒரு ஜனக்கூட்டமாயிருந்தார்கள். பின்னர் அவர்கள் பாவம் செய்தார்கள், தேவனை மறந்தார்கள், பாகால்களை பின்பற்றினார்கள். எனவே தேவன் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளே விட்டு போட்டார். பின்னர் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் மனம் திரும்பினார்கள். தேவன் நியாயாதிபதியை எழுப்பி அவர்களை விடுதலை செய்தார். இப்பொழுது மீண்டுமாக இஸ்ரேல் ஜனங்கள் கிதியோனின் மரணத்திற்கு பின்னர் கர்த்தரை விட்டு திரும்பி பாகாலை பின்பற்றுகிறார்கள். இது மிகவும் துக்கமான இஸ்ரேல் மக்களின் சரித்திரம். இன்றைக்கும் அநேக திருச்சபைகளின் சரித்திரமும் இப்படியே இருக்கிறது. இப்படி மேலும் கீழும் போகிற சீசா வாழ்க்கை அநேக தேசங்களின் வாழ்க்கையாயும் இருக்கிறது, திருச்சபைகளின் வாழ்க்கையாயும் இருக்கிறது, தனிநபர்களுடைய வாழ்க்கையாயும் இருக்கிறது. இன்றைக்கும் நம்மிலே பலர் நம்முடைய வாழ்க்கையிலே மேலும் கீழும் போகிறவர்களாகவே இருக்கிறோம். ஒரு நாள் உயர இருக்கிறோம், அடுத்த நாள் நாம் தாழ்ந்த இடத்திற்கு வந்துவிடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் திட்டமிடவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கையிலே இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் உறுதியானதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரை மறந்து இன்று அவரை விட்டு தூரம் போன நிலைமையிலே துக்கத்தோடு இருக்கிறீர்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிற இயேசு வண்டை மீண்டும் வாருங்கள். அவரே உங்களுக்கு தேவையான விடுதலையை கொடுக்கிறவராயிருக்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 9-10 அதிகாரங்களிலே 5வது முறை இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு துரோகம் செய்கிறார்கள். இங்கே கிதியோனின் மகனான அபிமலேக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு காரணமாயிருக்கிறான். 9வது அதிகாரத்திலே கிதியோனின் மகனான அபிமலேக்கை குறித்தும் அவனுடைய மறுமனையாட்டியின் காரியங்களையும் வாசிக்கிறோம். கிதியோன் இந்த மறுமனையாட்டியை சேர்த்திருக்கவே கூடாது. இதனால் அந்த தேசத்திலே பிரச்சனை உண்டாகிறது. வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 3 வசனங்கள். எருபகாலின் குமாரன் அபிமலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. இந்த அபிமெலேக்கு ஒரு பேராசை உள்ளவனாய் காணப்படுகிறான். இஸ்ரவேல் மக்கள் கிதியோனை தங்களை ஆளும்படியாக கேட்டுக்கொண்டதை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் கிதியோனின் மகனாக இருந்தபடியினாலே அவன் அரசனாக விரும்புகிறான். எனவே தனது தாயின் ஜனங்களிடத்திலே போய் சீகேம் என்கிற ஊரிலே அவர்கள் எல்லாரும் அவனை பின்பற்றி வரும்படியாய் செய்கிறான். நியாயாதிபதிகள் 9:5. அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் யெருபகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். வெளிப்படையாகவே இந்த அபிமெலேக்கு மிகவும் கொடூரமானவனாகவும் கேடானவனாகவும் இருக்கிறான். இங்கே பயங்கரமான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். வேதத்திற்கு வியாக்கியானம் கொடுக்கிற சிலர் அபிமெலேக்கை நியாயாதிபதிகளின் வரிசையிலே சேர்க்கிறார்கள். ஏனென்றால் அவன் இஸ்ரேலின் மேல் 3 ஆட்சி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில வேத பண்டிதர்கள் இவனை ஒரு நியாயாதிபதியாக ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவன் கொடூரமாக தனது 70 சகோதரர்களையும் கொலை செய்து பதவிக்கு வந்தவன். இவனுடைய ஆட்சி தானியேலின் வாக்கியத்திலே உண்மை என்று சொல்கிறது. பாருங்கள், தானியேல் 4:17. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன்மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. அருமையானவர்களே, இன்றைக்கும் ஒரு நல்ல ஆளுநர் பொறுப்பெடுக்கும்பொழுது அநேகர் என்ன சொல்கிறோம்? கர்த்தரே அவரை உயர்த்தினார் என்கிறோம். அப்படியென்றால் துன்மார்க்கமான ஆளுநர்கள் எங்கே? அவர்களும் அரியணைக்கு வருவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். ஏனென்றால் அடிப்படை கொள்கை என்னவென்றால் ஜனங்களைப் போலவே ஆசாரியன் என்பதாகும். ஜனங்கள் தங்களுக்கு விருப்பமான மனிதரை தலைவராக்குகிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அபிமெலேக்கு தங்களுக்கு ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் நம்மை சுற்றி பார்க்கும்பொழுது இதே கொள்கைதான் நிறைவேறுகிறது. விசுவாசிகளின் எண்ணிக்கை அதிகமான திருச்சபைகளிலே போதகருக்கு ஆலோசனை கொடுக்கும் குழுவிலே அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். விசுவாசிகளுடைய எண்ணிக்கை குறைவாயிருக்கும் இடங்களிலே தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் ஆளுகை குழுக்களிலே இருக்கிறார்கள். இங்கே நாம் பார்ப்போம் என்றால் அபிமெலேக்கு செய்த தீமையான காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனை நியாயம் தீர்க்கிறார். அது மட்டுமல்ல, சீக மனிதர்களையும் அவர் நியாயம் தீர்க்கிறார். ஏனென்றால் அவர்களே அவனை அரசனாக்கி அவனுடைய அந்த தீமையான செயலுக்கு ஒத்துப்போனார்கள். அநேகர் அபிமெலேக்கை இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே விரும்பாதபடியினாலே அங்கே ஒரு உள்நாட்டு யுத்தம் வருகிறது. பாருங்கள், நியாயாதிபதிகளின் புத்தகம் 9:52-57 வாசிக்கிறேன். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன்மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு இயந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொண்டாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோட சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்து போனான். அபிமெலேக்கு செத்துப்போனதை இஸ்ரேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். யெருபகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. பிரியமானவர்களே, கிதியோன் தனது மறுமனையாட்டி மூலமாய் பெற்ற இந்த அபிமெலேக்கின் சோகமான முடிவு இதுதான். ஒரு தாழ்வியான இடத்திலிருந்து கர்த்தர் கிதியோனை உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக அவர்களுக்கு நியாயாதிபதியாயிருக்கும்படியாய் எழுப்பினார். அத்தனை சிறப்பான காரியத்தை செய்து முடித்த அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தவறுதலினாலே தேவன் ஏற்றுக்கொள்ளாத செயலினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே யுத்தம் மூண்டது. அடுத்ததாக தோலா என்கிற ஏழாவது நியாயாதிபதியை குறித்து பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 10:2 பாருங்கள். அபிமெலேக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்தரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழுமினான். அவன் இப்ராஹிம் மலைதேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். தோலாவும் யாவீரும் கிதியோனுடைய மகனான அபிமெலேக்கு தொடர்ந்து நியாயாதிபதிகளாய் வந்தார்கள். ஒருவேளை தோலாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதை குறித்து பரவாயில்லை, ஏனென்றால் குறிப்பிடத்தக்க விதத்திலே அவன் எதையும் செய்ததாக நமக்கு குறிப்பிடவில்லை. இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்வோம். இன்று நாம் வாசித்த வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? கிதியோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வல்லமையான ஒரு யுத்தத்திற்கு பயன்படுத்தப்பட்டான். தொடர்ந்து மக்கள் அவனை அரசனாக்க விரும்பினாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காரியத்தை குறித்து நாம் நிச்சயமாக அவனை பாராட்ட வேண்டும். என்னுடைய குமாரர்களோ என்னுடைய சந்ததியோ யாரும் இஸ்ரவேலை ஆள வேண்டாம், கர்த்தரே இஸ்ரவேலை ஆளட்டும் என்று சொன்னான். என்றாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்மவேலரிடத்திலிருந்து கொண்டு வந்த பொன்னாலான ஆபரணங்களை வாங்கி ஒரு ஏபோத்தை செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பின்பற்றி சோரம் போனார்கள் என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, இது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. கிதியோனின் காலத்திலே 40 அமைதல் காணப்பட்டாலும் கிதியோன் அதற்கு பின் அநேகம் பெண்களை திருமணம் செய்தான். ஒரு மறுமனையாட்டியையும் சேர்த்துக் கொண்டான். கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்ட காரியத்தை அவன் மறந்து ஜீவித்தனாலே அவனுடைய மகனான அபிமெலேக்கினாலே தேசத்திற்குள்ளே யுத்தம் வந்தது. அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து ஏதோ ஒரு இடத்திலே உங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் ஆண்டவர் நம் மூலமாய் செய்கிற பணியை செய்து முடித்த பின்னரும் அவருடைய சமூகத்திலே பயத்தோடும் உண்மையோடும் அவரை சேவிக்கிறவர்களாக வாழ்வதை குறித்து கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் எவ்வளவோ குறைவுள்ளவன், ஆனால் கர்த்தர் என்னையும் தெரிந்து கொண்டு பயன்படுத்தினார் என்பதனாலே பெருமை வந்துவிடாதபடி கர்த்தர் நம்மை பயன்படுத்தி முடித்த பின்னான காலங்களிலேயும் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற காரியம் நம்மிலே காணப்படாதபடி ஜாக்கிரதையாயிருக்க கவனமாயிருப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிதியோனுடைய வாழ்க்கையை நீர் தெரிந்தெடுத்தீர். கோழையாயிருந்த பலவீனமாயிருந்த அவனை நீர் பலசாலி என்று அழைத்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனோடு சென்ற 300 கொண்டு பெரிய வெற்றியை சம்பாதித்தீர். ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஒன்றுக்கும் உதவாத எங்களை கொண்டும் நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். அதற்காக சகல கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்கள் கடமையை மட்டும் நாங்கள் செய்கிறோம். என்றாலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கடமையை நாங்கள் செய்து நிறைவேற்றின பின்னரும் எங்கள் ஜீவிய காலத்திலே உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடி, எந்த ஒரு காரியத்திலேயும் நீர் விரும்பாத காரியங்களை தெரிந்து கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஒரு காலத்திலே நீர் வல்லமையாய் பயன்படுத்தின சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட யாராவது இன்றைக்கு உம்மை விட்டு வழி விலகி போய்க் கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் தட்டி எழுப்பி அவர்கள் உதர வேண்டிய காரியங்களை உதறிவிட்டு தொடர்ந்து உம்மை உண்மையாய் பின்பற்ற நீரே அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே குறிப்பாக ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரரின் பிள்ளைகள் தொடர்ந்து கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக வாழ நேரே அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் அவர்களை விலக்கி அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்பதிலே உறுதியாய் தரித்திருக்க நீரே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பராக்கிரமசாலி நீதானே, பயமே இனிமேலும், தடைகளை அகற்றுவார் நம் தேவன், அடையாளம் வேண்டாமல் அடிப்பணி. மறவதை நீயும் அறியாம போனாலும் அறிந்தவர் அழைக்கிறார் அன்புடன் அவர் குரல் கேட்டு புறப்படு வாவர் பணி செய்திட உண்மை அற்பணி
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி டி டபிள்யூ ஆர் தபால் பெட்டி எண் 134 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 14:11.